SBS தமிழ்.
கற்பனாவாதத்தின் வழியாக கதை படைக்க முயற்சிக்கின்ற எழுத்தாளர்களின் தேடல் எப்போதும் வித்தியாசமானதாக இருக்கும், அதைவிட விசித்திரமானதாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற உலகின் புறவயத்தன்மையை விட இன்னும் ஆழத்தில் சென்று பல கொந்தளிப்புகளை தமது படைப்புக்காக அறுவடை செய்து கொள்வதில் அவர்கள் அலைந்து கொண்டே இருப்பர். எங்கள் சாதாரண வாழ்வில் நழுவி பறந்து விடுகின்ற அத்தனை சிறிய விடயங்களினதும் ஆழ்மனங்களுக்குச் சென்று அவற்றை புத்தியூட்டுவதில் அவர்கள் ஆர்வம் கொள்வர். யதார்த்த வாழ்விலிருந்து வெகு தொலைவுக்கு தாவிச் செல்லக்கூடிய தங்களது கற்பனை திறனில் புதிய புதிய கிளைகளை அமைத்துக் கொள்வதில் பெரும் திருப்தியடைவர். இது போன்றதொரு தீரா முயற்சியில் தனது முதல் படைப்பை பரிசோதித்து பார்த்திருக்கிறார் சாதனா. தொலைந்து போன சிறிய அளவிலான கருப்பு நிற பைபிள். நூலின் பெயர் நீளமென்றாலும் மிகவும் சிறிய புத்தகம்தான். 6 வருடங்களில் தான் எழுதிய 6 கதைகளை 98 பக்கங்களையுடைய சிறுகதை தொகுதியாக கொண்டு வந்திருக்கிறார் சாதனா. இது சிறிய புத்தகம் என்றாலும் இதுவே தனது இலக்கிய அடையாளத்தை வாசகர்களின் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு போதுமானது என்ற நம்பிக்கையுடன் தமிழ் படைப்புலகத்திற்குள் களம் புகுந்திருக்கிறார் சாதனா. சாதனா இலங்கையின் புங்குடுதீவை பிறப்பிடமாக கொண்டவர். புலம்பெயர்ந்து இப்போது ஜெர்மனியில் வசிப்பவர். ஈழத்தமிழர் எல்லோருக்கும் சபிக்கப்பட்ட அகதி வாழ்வினை இவரும் கூட மிக திருப்தியுடன் சுவாசித்தவர். இவரது பயணம் ஜெர்மனியில் சென்று ஓய்வெடுக்கும் வரைக்கும் எத்தனையோ வேறு வேறு நாடுகளிலும் நுழைந்து வந்திருக்கிறது. சாதனாவில் இருக்கின்ற படைப்பு திறன் என்னவென்றால், சிறுவயது முதல் இலக்கியத்தின் மீதான தீராத ஆர்வமுடையவர் என்ற காரணத்தினால் தனது புலம்பெயர்வு வாழ்வை கூட தனது இலக்கிய பசிக்கான சிற்றுண்டிகளாக குறித்து கொண்டே பயணம் செய்திருக்கிறார். அவரது அலைக்கழிப்புகள் இந்த சிறுகதை தொகுதியில் மிக தெளிவாக தெரிகிறது. இது குறித்து அவரிடமே நேரடியாக பேசும்போது தனது இலக்கிய நுழைவரலாறு குறித்து சாதனா இவ்வாறு சொல்கிறார்.
பிறந்தது யாழ்ப்பாணம் புங்குடுதீவா இருந்தாலும் என்னுடைய பெரும்பாலான வாழ்க்கை, அதாவது 6 வயதுல இருந்து நான் கொழும்புல இருந்து தான் வசித்து வரேன். 6 வயதுல தான் என்னுடைய பெரும்பாலான வாழ்க்கை கலைந்தது. அப்போ அங்க வந்து எனக்கு வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப எனக்குள்ள இருந்தது இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் மாத்திரம் ஒன்றுதான். எல்லோரையும் போலவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய புத்தக வாசிப்பு வந்து எதில் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், லயன் காமிக்ஸ் அந்த மாதிரி புத்தகத்துல இருந்தான் என்னுடைய வாசிப்பு பழக்கம் ஆரம்பமானது. அதுக்கு பிறகு ரமணச்சந்திரன், ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், பாலகுமாரன் இப்படியான எழுத்தாளர்கள் வந்து எனக்கு அறிமுகமாகறாங்க. அதுக்கு பிறகு 17-18 வயசுல வந்து எனக்கு அறிமுகமான ஒரு எழுத்தாளர் தான் வந்து சுஜாதா. அதுக்கப்புறம் தான் சாரு நிவேதா, சோபா சக்தி, மிலான் குந்திரேன், ஒர்ஹான் பாமக், தாஸ்தாவ்ஸ்கி, லியோ டாஸ்டாய், இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை, மொழிபெயர்ப்பு புத்தகங்களை எல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த வாசிப்பு பழக்கம் பத்தி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து நான் அந்த வாசிப்பு மீது இருக்கிற இந்த வரியின் காரணமாக நான் சொந்த வீட்டிலேயே வந்து காசு திருடி புத்தகத்தை வாங்கி இருக்கேன். அந்த புத்தகத்தை வாங்கின புத்தகத்தை வீட்டுல இருக்கிறாக்களுக்கு எப்படி தெரியாம மறைக்கிறது அப்படிங்கறதுக்காண்டி புத்தகத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை நான் மறைச்சு வச்சிருந்திருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல யாராவது புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்து அவங்க கிட்ட போயிட்டு புத்தகத்தை வாங்கி போட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஏராளமான பழக்கம் இருந்திருக்கு எனக்கு.
சாதனாவின் தமிழும் அவரது உரையாடலும் வாசகனுக்கு நெருக்கமான துணியில் காணப்பட்டாலும், அவர் தேர்ந்தெடுத்த கதை நிலங்களும் அதற்காக அவர் புனைந்து கொண்ட பல வரலாற்று கதாபாத்திரங்களும் சூழலும் சகரதுமே தமிழ்ச்சூழலுக்கு அந்நியமானவையாகவே அவரது கதைகளில் காணப்படுகின்றன. இது இந்த நூல் குறித்து ஆழமாக பேசப்பட வேண்டியதொரு விடயமாக தொக்கி நிற்கிறது. சாதனாவின் கதை மொழியும் கதை நடுவில் அவர் பேசிச் செல்கின்ற தத்துவங்களும் அவர் சார்ந்த நிலத்துக்கு முற்றிலும் அந்நியமானதும் ஒருவித மொழிபெயர்ப்பு முலாமிட்ட பிரதி போன்ற உணர்வையும் ஏற்படுத்துகின்றது. இது சாதனாவின் கற்பனாவாதத்தினால் சாத்தியமானதா அல்லது அவர் கடந்து வந்த வாழ்வின் நிகர் சித்திரங்களின் நீட்சியா என்று கேட்டபொழுது அவர் இப்படி கூறினார்.
அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய முதலாவது சிறுகதை வந்து நான் எழுதுறப்போ வந்து எனக்கு 25 வயது. அந்த 25 வயதுல வந்து நான் அதுக்கு முதல்லையும் வந்து சிறுகதைகள் எழுதியிருக்கேன். ஆனா அது வந்து சிறுகதை என்ற வட்டத்துக்குள்ள வராது. எதுக்குள்ள வரும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆர்வமுடைய ஒரு கிருக்கல்கள், ஒரு ஆர்வம் உடையவனின் கிருக்கல்கள் என்று வேணும்னா நீங்க அதை வச்சுக்கொள்ளலாம். என்னால ஒத்துக்கொள்ளப்பட்ட முதலாவது சிறுகதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தாய் சிறுகதை தான். தாய் சிறுகதையை வந்து நான் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பாணியில தான் எழுதினேன். இதுக்கான காரணம் என்ன, ஏன் நான் அந்த கதையை வந்து மொழிபெயர்ப்பு பாணியில வந்து எழுதணும் அப்படின்ட்டு யோசிச்சா, அதுக்கான காரணத்தை யோசிச்சா உண்மையாவே வந்து எனக்கு காரணம் பிடிபடல. அது ஒரு தற்செயலா நடந்த சம்பவமா தான் எனக்கு தெரியுது. அந்த காலகட்டத்துல வந்து நான் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நாவல்களை படிச்சு கொண்டிருந்தேன், அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இதுக்கு உண்மையான ஒரு என்ன சொல்றது, நான் இப்படித்தான் இந்த கதையை எழுதணும்னு சொல்லி எனக்குல எந்த காரணமும் இருக்கல, அது தற்செயலா நடந்த ஒரு விஷயம். சரி, அதுக்கு பிறகு தொடர்ந்து நீங்க ஏன் மொழிபெயர்ப்பு பாணியிலே வந்து கதைகளை உருவாக்குறீங்க கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஈழத்து எழுத்தாளர்கள், அதாவது ஈழத்துல இருந்து வார புலம்பெயர்ந்து வார சகல எழுத்தாளர்களும் சரி, யுத்தம் 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 என்று திருப்பியும் யுத்தம் யுத்தம் பற்றியே பேசி கொண்டிருக்கிறாங்க. அது பிழை இல்லை, அதாவது வரட்டும். ஆனால் இப்படி எல்லா விதமும் யுத்தம் யுத்தம் என்று வர்றப்போ அதை வாசிக்கிறப்போ ஒரு அயற்சி மனநிலை என்று வருகுது. அப்போ நான் வந்து என்ன செய்யறேன், அதுல இருந்து விலகி நம்மளுக்கு யுத்தம் வேணாம். எல்லா எழுத்தாளர்களும் சோபா சக்தியிலிருந்து சாயந்தன், அனோஜன், பாலகிருஷ்ணன், தர்மபிரசாத், நெற்குழுதாசன், கிரிசாந்த், குணாகவிலான், அகர முதல்வன், தமிழ்நதி அக்கா, கோமகன், இப்படி எல்லாருமே வந்து போர் பெற்று தான் எழுதி கொண்டிருக்காங்க. சோ நாம வந்து வேறொரு பாதையில போகோமே அப்படின்னு தேர்ந்தெடுத்த ஒரு மொழிதான் இந்த மொழிபெயர்ப்பு பாணி. தர்மபிரசாத் என்னுடைய புத்தகம் குறித்தான ஒரு விமர்சனத்துல குறிப்பிட்டிருப்பாரு, இந்த மொழிபெயர்ப்பு பாணியிலான சிறுகதைகளை சாதனை எழுதுறதுக்கு காரணம் ஒரு தப்பித்தல் மனநிலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தனக்குள்ள இருக்கிறதா அவர் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருப்பாரு. அப்போ நான் அந்த கேள்வியை வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், இது சரிதானா? ஆமா, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் எனக்குள்ள வந்து தோணுச்சு. என்னன்னு சொன்னால், நான் வந்து ஒரு தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளர், ஒரு இலக்கியவாதியா வந்து ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிற சரி பிள்ளைகளை வந்து பேசுறவன் தான் ஒரு உண்மையான இலக்கியவாதி, அதைத்தான் செய்யணும். ஆனால் என்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், விடுதலை புலிகளை பற்றி கதை எழுகிறப்போ இல்லாட்டி போர் சார்ந்து நான் கதை எழுகிறப்போ வந்து விடுதலை புலிகளை வந்து தாழ்த்தியோ இல்லாட்டி அவர்கள் தரக்குறைவாகவோ அவர்கள் செஞ்ச பிள்ளைகளையோ வந்து என்னால வந்து எழுத முடியல. என்னன்னு சொன்னா, நான் அந்தளவு தூரத்துக்கு அவர்களை நேசிக்கிறேன், அதுக்கான பக்குவம் இன்னும் எனக்கு வரையில. சோ இதுவும் ஒரு காரணம், நான் இந்த இதுக்குள்ள போகாம மொழிபெயர்ப்பு பாணியிலான கதைகளை உருவாக்குவதிலே தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இந்த சிறுகதை தொகுதியை வெளியிட்ட ஜீரோ டிகிரி வெளியீட்டகத்தின் சார்பில் சிறுகதைக்கான முகவுரையை எழுதிய சாரண் வேதிதா தனது முன்னுரையிலும் சரி, சாதனாவின் எழுத்துக்கள் குறித்த தனது சமூக வலைத்தள பதிவுகளிலும் சரி, சாரண் வேதிதா சாதனாவை கொண்டாடி தீர்த்திருக்கிறார். தனது முன்னுரையில், தமிழில் முதல் முதலாக மரணமும் பாலியலும் இணையும் ஒரு பிரதியை படிக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சாரு நிவேதிதாவின் பாராட்டுதல்கள் குறித்து பொதுவிலேயே ஒரு செயற்கைத்தன்மை இருப்பதாக சில விமர்சனங்கள் உண்டு. அண்மையில் தமிழகத்தின் அராத்தி என்பவர் எழுதிய பொண்டாட்டி நாவலை ஜானகிராமன் இப்போது இருந்திருந்தால் அவரது நாவல் அராத்துவின் நாவலைப் போன்றதொரு எழுத்தாகவே அமைந்திருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதுவும் இன்னும் பலவும் கூட சாரு நிவேதிதாவின் இலக்கிய அளவீடுகள் குறித்து சமூக வலைத்தளங்களில் பலத்த விமர்சன அலைகளை ஏற்படுத்தியிருந்தன. சாதனாவுக்கும் அவ்வாறானதொரு பட்டயத்தை தனது முன்னுரையில் கொடுத்திருக்கிறார் சாரண் வேதிதா. இது குறித்தும் இந்த நூல் குறித்த மதிப்பீடு குறித்தும் இலங்கை படைப்புலக பரப்பில் பரந்துபட அறியப்பட்ட இளைய எழுத்தாளர் அனோஜன் பாலகிருஷ்ணனிடம் கேட்டபொழுது அவர் இப்படி கூறுகிறார்.
எழுத்தாளர் சாரண் வேதிகா அவர்கள் சமகாலத்தில் எழுதக்கூடியவர்களுடைய படைப்புகளை சுட்டிக்காட்டி வைக்கும் விமர்சனங்கள் மீது எனக்கு கடுமையான மாற்றுக் கருத்துக்கள் உண்டு. அவர்கள் தொடர்ந்தும் விதந்தோடி வருபவர்கள், அதற்குரிய தகுதியை கொண்டவர்கள் அல்ல என்பதே எனது எண்ணம். ஆனால் சாதனாவை அவர்கள் பாராட்டியதை நான் ஒரு குறிப்பிட்ட தக்க அம்சமாகவே பார்க்கின்றேன். காரணம், சாதனா போன்றவர்கள் ஈழத்தில் ஒரு சிறிய வட்டத்தில் எழுதி கொண்டு வருகிறவர்கள். இவர்களை படிப்பவர்களுடைய இவருடைய கதைகளை பற்றி அதிகம் பேசுவதோ குறிப்பிடுவதோ அங்கும் இல்லை. இந்த நேரத்தில் அவரை ஒரு பெரிய பெரிய வெளிச்சத்துக்கு இவருடைய கதைகளை பற்றி ஒரு சுட்டிக்காட்டுதல் நிகழ்த்துவதற்கு ஒரு மூத்த எழுத்தாளர் ஒருவர் முன்வந்திருப்பது ஒரு முக்கியமான விஷயம் என்றே நான் நினைக்கின்றேன். பொதுவாகவே சாதனாவால் மெல்லுணர்வுகளையும் கவித்துவ தருணங்களையும் தன்னுடைய கதைகளுக்கு உருவாக்கிவிட முடிகின்றது. அவரிடம் ஒரு திறமையான புனைவு மொழி உள்ளது. நன்றாக வளையக்கூடிய, அனைத்து விடங்களையும் கச்சிதமாக ஒப்பற்றக்கூடிய, வாசகர்களை கட்டி ஈர்த்து வாசிக்க செய்கின்ற ஒரு மெய்நிகர் அனுபவத்தை தன்னுடைய புனைவுக்குள் இருந்து வெளிப்படுத்தி கொடுத்தக்கூடிய ஒரு சிறந்த மொழி அவரிடம் உண்டு. இந்த விடயமே சாதனாவிட பெரும்பலம். சாதனா உருவாக்கக்கூடிய நிலம் என்பது நாம் வாழ்ந்த ஈழத்து நிலத்தில் இருந்து விலத்தி ரஷ்ய நிலங்களையும் ஐரோப்பிய நிலங்களையும் அவர் தன்னுடைய புனைவுக்கான களமாக உருவாக்கி கொள்கின்றார். இந்த புனைவுக்கான நிலம் என்பது நாங்கள் வாசித்த டால்ஸ்டாய், தாஸ்தோவ்ஸ்கி போன்றவர்கள் உருவாக்கிய ஏறக்குறைய அதே காலகட்டத்தைச் சேர்ந்த உலகத்தை தான் சாதனா தன்னுடைய கதைகளிலும் உருவாக்கி வருகின்றார். இதனாலே இயல்பிலேயே ஒரு செவ்வியல் நாடகத்தன்மை வாய்ந்த ஒரு தன்மை அவருடைய கதைக்கு கிடைத்து விடுகின்றது. இவரது கதைகள் எடுக்கக்கூடிய நிலங்களை பொதுவாக ஈழத்து நிலங்களாக மாற்றினால் இந்த கதையில் என்ன விசேஷத்தன்மை இருக்கின்ற போகின்றது என்ற கேள்வி விமர்சகரிடம் நிச்சயம் பெறும். ஆனால் அதை தாண்டியும் இந்த கதையில் நாங்கள் பொருட்படுத்தி பேச வேண்டிய பல விடயங்கள் உண்டு. அந்த வகையில் சாதனாவிட கதைகள் ஒரு பரந்து பெற்ற வழிக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்கனவே இருந்தது. அது இதன் மூலம் நிகழ்ந்துள்ளது. இனி இந்த தொகுப்பை பற்றிய முடிவு எடுக்க வேண்டியது வாசகர்களுடைய கடமை. வாசகர்கள் வாசித்துட்டு விட்டு முடிவெடுக்கலாம். ஸோ இந்த வாசகர்கள் வாசிப்பதற்கான ஒரு முதல் வாய்ப்பை சாரணிவேதிகான் முன்னுரையும் சாரணிவேதியான் சுட்டிக்காட்டுதலும் சாரணிவேதான் பாராட்டுகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு பாராட்டத்தக்க விடயம் என்பதே என்னுடைய கருத்து.
ஈழத்தின் படைப்பு திறனானது பரந்துபட்டதொன்றாக இல்லாமல் அரசியல் தரையில் நெய்யப்பட்டதொரு சராசரி இலக்கிய பாதையின் வழியாகவே செல்வதாக தொடர்ந்தும் தனது வாதத்தினை முன்வைத்து வரும் அனுஜன், சாதனாவின் படைப்புக்கான இலக்கிய பெருமதி எதிர்காலத்தில் எப்படியானதொன்றாக இருக்கும் என்று கேட்டபொழுது இப்படி தெரிவித்தார்.
ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒவ்வொரு வகையான அரசியல் கோணங்கள் நிச்சயம் இருக்கும். ஆனால் ஒரு படைப்பை எழுதும் போது இதுதான் இந்த அரசியல் கோணம், இதைத்தான் நான் சொல்லப்போகிறேன், இது சார்ந்துதான் நான் பேசப் போகின்றேன் என்று முன்முடிவுடன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நிச்சயமும் அந்த படைப்பு கிளையாக ஆகிவிடும். ஏனென்றால் அது ஒட்டுமொத்தமான மாநிலத்துக்கான ஒரு தரிசனத்தை முன்வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்வதற்காக அது தொக்கி நின்றுவிடும். இதனால் அது கதலையாக ஆவது இல்லை. சாதனாவுக்கு ஒரு திட்டவட்டமான அரசியல் கருத்துக்கள் உண்டு. அவர் சமூக வலைத்தளத்தில் எழுதி வருவதை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவரது அரசியல் கருத்துக்கள் அவர் எழுதும் படைப்புகளில் துருத்தி கொன்று வெளியே தெரியும் ஒரு பிரச்சாரத்தன்மையில் இருப்பதில்லை. பெரும்பாலும் அவருடைய அரசியல் கருத்துக்களே அவருடைய கதைகளில் இருப்பதில்லை. அவர் தொடர்ச்சியாக மானுடத்தின் அறச்சிக்கல், காமம், இறப்பின் இன்பம், இறப்பின் தனிமை, மனிதனின் தனிமை இது சார்ந்து அதிகம் எழுதுகின்றார். இது சார்ந்த தத்துவ சிக்கலுக்களே அவர் செல்ல விரும்புகின்றார். இது சாதனாவினுடைய ஒரு பெரும் பலம். இதை தொடர்ச்சியாக அவர் இன்னும் கூர்மைப்படுத்தினால் நிச்சயம் அவர் இன்னும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும்.
மிக அமைதியாக, மிக ஆறுதலாக தனது எழுத்துக்களை தமிழிலக்கிய பரப்பில் குவியப்படுத்த தொடங்கியிருக்கும் சாதனாவின் சிறுகதைகள் தற்பொழுது பரவலாக வாசிப்புக்கு கிடைக்க தொடங்கியிருக்கின்றன. தமிழ் இலக்கிய பரப்புக்கு புதிய சிந்தனைகளுடன், புதிய பரிசோதனை முயற்சிகளுடன் வருகின்றவர்களுக்குள் நம்பிக்கை மிக்கவராக சாதனா தென்படுகின்றார். அவரது எதிர்கால எழுத்து பயணத்திற்கும் தொலைந்து போன சிறிய அளவிலான கருப்பு நிற பைபிளுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை எமக்கு அறிய தாருங்கள்.